நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
இலங்கையில் கடும் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ள பின்னணியில் அங்கு தொடர் போராட்டங்களில் மக்கள் ஈடுபட்டு வருகின்றனர். அங்குள்ள தற்போதைய நிலைமைகள் தொடர்பில் ஊடகவியலாளர் நிலாம்டீன் அவர்கள் விளக்குகிறார். வணக்கம் நிலாம்டீன் அவர்களே.
வணக்கம்.
இலங்கை அரசுக்கு எதிராக மக்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக கோல்ஃபேஸ் காலிமுக திடலை பொறுத்தவரையில் அங்கு 14வது நாளாக போராட்டம் தொடர்ந்து கொண்டே செல்கின்றது. இந்த போராட்டத்தை பார்க்கிற போது மிகவும் ஒழுங்கமைக்கப்பட்ட விதத்தில், அதாவது அங்கு உணவு வழங்கப்படுகிறது, இணைய வசதி வழங்கப்படுகிறது, குளிர்பானங்கள் என்று சொல்லி மிகவும் ஒழுங்கமைக்கப்பட்ட விதத்தில், ஒருங்கிணைக்கப்பட்ட விதத்தில் இந்த போராட்டம் நடைபெற்று வருகின்ற நிலையில் இதன் பின்னணியில் ஒரு சக்தி இருப்பதாக செய்திகள் கசிகின்றன. இந்த தகவலில் ஏதாவது உண்மை இருக்கிறதா? இந்த போராட்டங்களின் பின்னணியில் ஏதேனும் சக்தி இயங்குகிறதா?
உண்மைதான், இதன் பின்னணியில் ஜேவிபி மக்கள் விடுதலை முன்னணி என்ற சக்தி இருக்கின்றது. ஏற்கனவே பல போராட்டங்கள், பல அணிகள் எல்லாம் சேர்த்து செய்தவர்கள் ஜேவிபி. சிங்கள மக்கள் மத்தியில் மிகவும் அதிகமாக ஒரு மக்கள் பிரச்சனையை கையெழுத்து செல்லக்கூடிய ஒரு சக்தி என்றால் அது ஜேவிபி தான். எனவே ஜேவிபி தான் இந்த அரசாங்கத்தின் ஊழல்களையும் அரசாங்கத்தின் கையாளர்களையும் மிகவும் அதிகமாக நாடாளுமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் வெளியிலும் உரத்தி சொல்லி வருகின்றது. அந்த வகையில் ஒரு ஒழுங்கமைப்பான ஆர்ப்பாட்டமாக இந்த நிகழ்வு நடந்து வருகின்றது. இந்த நாட்டின் நாலா புறங்களிலும் தற்பொழுது இந்த ஆர்ப்பாட்டம் விஸ்வரூபம் எடுத்து வருகின்றது. அரசுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் என்பதற்கு அப்பால் இது இந்த மக்களின் பசி பட்டினிக்கான போராட்டமாக மாறியிருக்கின்றது.
கொழும்பை பொறுத்தவரையில் ஏற்கனவே சொன்னது போன்று 14 நாட்களுக்கு மேலாக அங்கு தொடர் போராட்டம் நடைபெற்று வருகின்றது. ஆனால் ரம்புக்கணை பகுதியில் இடம்பெற்ற போராட்டத்தில் வன்முறை வெடித்து அதில் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார், பலர் காயமடைந்திருந்தார்கள். அந்த இடத்தில் மட்டும் இப்படியாக வன்முறை வெடித்து துப்பாக்கிச்சூடு நடத்தி ஒருவர் கொல்லப்படும் அளவுக்கு அந்த வன்முறை சென்றதற்கு என்ன காரணம்?
இது முதலாவது இந்த ரம்புக்கணை விடயத்தை எடுத்துக்கொண்டால் இது அரசாங்கத்தின் திட்டமிட்ட ஒரு வெள்ளோட்டமான செயல். ஒரு தனி ஊரில் ஒரு SHG என்பவர் முன்னிலைத்தான் ஓர்டர் கொடுத்து இந்த ஷூட்டிங் ஓபன் ஃபயர் செய்கின்றார். அது ஒரு அரசாங்கத்தின் வெள்ளோட்டமாக இப்படியான ஒரு சம்பவத்தில் ஒரு ஓபன் ஃபயர் நடந்தால் உலகத்தின் பார்வை எப்படி இருக்கின்றது? அது பொதுவாக சொல்லப்போனால் இந்த நாட்டிலும் நாட்டுக்கு வெளியிலும் ரியாக்ஷன் எப்படி இருக்கும் என்று ஒரு வெள்ளோட்டமாகவே நாங்கள் அதை பார்க்கின்றோம். அது ஒரு திட்டமிடப்பட்ட கொலையாகவும் நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் கோல்கத்தில் காலிமுகத்திடையே அப்படியான ஒன்று வந்தால் அது நாட்டின் சகல பகுதிகளுக்கும் பரவக்கூடிய ஒரு விதமாக மாறும். இது ரம்புக்கணை என்பது ஒரு கிராமம் என்பதால், ஒரு சிறிய கிராமம் என்பதால் ஒரு ஊருக்குள் அடங்கிய அடக்கப்பட்ட செயலாகவே நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இப்படியான ஒரு திட்டமிடப்பட்ட செயல் வெளியூர்களுக்கு பெரிசா இஷ்யூ ஆகாது. இது அரசாங்கத்தின் ஒரு SHG முன்னிலையில் திட்டமிடப்பட்ட செயல். இப்பொழுது அந்த SHG உட்பட அந்த பொதுத்துறை பொறுப்பாளர்கள் மற்றும் போலீசார்கள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இது ஒரு கண்டுபிடிப்பாக நாங்கள் பார்க்கின்றோம்.
இப்படியாக இலங்கையின் பல பாகங்களிலும் இலங்கை அதிபர் கோட்டாபய ராஜபக்ச பதவி விலக வேண்டும் என்பது உட்பட இலங்கை அரசுக்கு எதிரான போராட்டம் தொடர்ந்து வருகின்றது. இலங்கை அதிபர் கோட்டாபய ராஜபக்ச இதை பற்றி என்ன சொல்கிறார்? அவர் பதவி விலகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றனவா?
அவர் பதவி விலகுவதாக இல்லை. இப்பொழுது அவருக்கும் அந்த மஹிந்த ராஜபக்சையும் ஒரு பணிப்போர் நடக்கின்றது. மஹிந்த இப்பொழுது மக்களை ஒரு பேக்காட்டுவதற்காக மக்களை ஏமாற்ற ஒரு திட்டத்தை கண்டு வருகின்றார். 20வது மசோதாவை ஒழித்துவிட்டு 19வதுக்குள் நாடாளுமன்றத்துக்காரி அதிகாரம் சிறந்திருக்கான சகல அதிகாரம் கொண்ட ஒரு சபையாக மாற்றிட்டு திட்டமிட்டிருக்கின்றார். இதனால் ஜனாதிபதியின் அதிகாரங்கள் வெகுவாக குறைக்கப்படும், அது அதிகமாக குறைக்கப்படுகின்றன. அப்படியான ஒரு திட்டத்தை கொண்டு வருகின்றார். அவர் ஜனாதிபதி என்று பொறுத்தவரை அவர் பதவிபிலிகாக இல்லை, அவர் அடம்பிடிக்கின்றார். இந்த போராட்டம் நாங்கள் நினைக்கிறதிலே ஒரு முடிவுக்கு வரும் என்று, ஆனால் இது ஒரு வன்முறையாக மாறக்கூடிய மிக அதிக அளவாக நாங்கள் பார்க்கின்றோம்.
இதுவேளை கொழும்பை பார்த்தால் மிகப்பெரும் எண்ணிக்கையில் மக்கள் இலங்கை அரசுக்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டு வருகிறார்கள். வடக்கு கிழக்கில் தமிழர் தாயகத்தில் நிலைமை எவ்வாறு இருக்கின்றது? அவர்களும் இவ்வாறான போராட்டங்களில் ஈடுபட்டிருக்கிறார்களா?
தமிழ் மக்களை பொறுத்தவரைக்கும் இந்த போராட்டத்தில் அவர்கள் கலந்துள்ளதற்கான வாய்ப்பு அதிகமாக நாங்கள் பார்க்கின்றோம். ஏனெனில் கடந்த காலங்களில் சுமார் 30 காலங்களில் வடகிழக்கில் தமிழ் மக்கள் மீதான அடக்குமுறைகளும் அடாபடிகளும் அதிகரித்த போது ஒரு சிங்கள மக்களின் ஒருவரின் ஆதரவாவது கிடைக்கவில்லை. எனவே தமிழ் மக்களின் போராட்டம் வேறு, இப்போது நடக்கின்ற பசி பட்டினிக்காட்ட போராட்டம் வேறு. ஆங்காங்கு வடகிழக்கில் எரிபொருளுக்கான ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு, எரிபொருள் விலைவாசிக்கான ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தாலும் முற்று முழுதாக தமிழ் மக்கள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இல்லை. உரிமைக்கான தமிழ் போராட்டம் என்பது அது நீண்ட காலம் இன்னும் பயணிக்க வேண்டிய ஒரு போராட்டம். இது பசி பட்டினிக்கான ஒரு போராட்டம் என்கின்ற போது அவர்கள் பசியும் பட்டினியும் அடங்கினால் இந்த போராட்டம் கலைந்து சென்றுவிடும். எனவே தமிழ் மக்கள் இதில் சேர்ந்து கொள்வதற்கு யாரும் தமிழ் மக்கள் விரும்பவில்லை, தமிழ் மக்களும் சேர்ந்து கொள்ளவும் இல்லை. எனவே சிங்கள மக்களுக்கான ஒரு போராட்டத்திற்கான வெளியில் இருந்து ஒரு ஆதரவு கொடுக்கலாமே ஒழிய தமிழ் மக்கள் இந்த போராட்டத்தில் கைகோர்த்து செல்லும் அளவுக்கு நான் நினைக்கவில்லை. தமிழ் மக்கள் அதில் சேர்ந்து கொள்ள பார்க்க வேண்டும். சிங்கள மக்கள் தனியாக செல்ல வேண்டிய ஒரு போராட்டம், அவர்கள் தனியாகவே செல்ல போதும். வெளியில் இருந்து தமிழ் தேச மக்கள் இருக்கான ஒரு ஆதரவு, அது ஆதரவுக்கான நிகழ்ச்சியாம ஒழிய அவர்கள் அதில் கலந்து செய்யக்கூடிய அளவுக்கு நான் இல்லை என்று நான் பார்க்கின்றேன்.
இலங்கையில் கடும் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டதை அடுத்து இந்த போராட்டங்களும் எதிர்ப்பு நடவடிக்கைகளும் ஆரம்பித்திருந்தன. இந்த ஆர்ப்பாட்டம் ஆரம்பிக்கப்பட்ட நாளில் இருந்து இலங்கை நிலைமையில் ஏதாவது மாற்றம் இருக்கிறதா? நான் கேட்பது பொருட்களின் விலைகளில் ஏதாவது மாற்றங்கள் வந்திருக்கின்றனவா, அல்லது மின் தடை எல்லாம் நடைமுறைப்படுத்தப்பட்டது அது குறைக்கப்பட்டிருக்கிறதா?
இல்லை இல்லை இல்லை, இந்த போராட்டம் வந்த பிற்பாடும் எரிபொருளுக்கான விலை சுமார் 100 ரூபாய்க்கு அதிகரித்து இருக்கிறது, இன்னும் அதிகரிக்க இருக்கின்றது. இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்ட பின்னர் இருந்த பெட்ரோல் எரிபொருளுக்கான விலை அதிகமாகிவிட்டது. சமையல் எரிவாய்வுக்கு இன்னும் மக்களுக்கு இஷ்யூ பண்ணப்படவில்லை, அதனால் இன்னும் நிலைமை சீராகவில்லை. மேலும் மேலும் 4 ஆண்டு விலையேற்ற நிலைமை இருக்கின்றது. இதன் பிற்பாடு இந்த 14 நாட்களுக்குள் நேற்று முன்தினம் முதல் உணவுப் பொருட்களான விலையும் அதிகரித்து இருக்கிறது. முதலாவது பொருட்கள் இல்லை தட்டுப்பாடு, உள்ளூர் பொருட்களும் இல்லை, வெளிநாட்டு இறக்குமதி பொருட்களும் இல்லை. எரிபொருள் என்பது மிகவும் தட்டுப்பாடு. ஒவ்வொரு எரிபொருள் நிலையங்களும் சுமார் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டருக்காக மக்கள் சுமார் 6 மணி நேரம் கடந்து போலிங் காத்து கொண்டிருக்கின்றார்கள். எப்போது கிடைக்கும் என்று இந்த வெயிலிலும் கூட. எனவே நிலைமை சீராகவில்லை. இந்த ஆண்டுக்குள் இந்த இலங்கையில் இருக்கின்ற இந்த பசி பட்டினி மற்றும் விலைவாசி உயர்வு குறையாது, மேலும் மேலும் அது நீடிக்கப் போகின்றது. நேற்றைய நாடாளுமன்றத்திலும் எரிபொருட்கான அமைச்சு சொல்லி இருக்கின்றார், எரிபொருட்களின் விலை அதிகரிக்கப்பட வேண்டும் என்று. எனவே இந்த மே மாதத்துக்குள் எரிபொருள் என்பது பெட்ரோல் என்பது 500 ரூபாயை கடந்து செல்லும். இந்த ஆண்டுக்குள் இலங்கையில் எரிபொருள் 1000 ரூபாயை சாண்டும். எனவே இந்த விலைவாசி உயர்வு என்பது நிச்சயமாக எந்த ஆட்சி வந்தாலும் குறையப் போவதில்லை என்பதை சட்ட தெளிவாக நாம் சொல்லிவிடும்.
சரி, மக்கள் இப்போது நடத்துகின்ற போராட்டம் இந்த ராஜபக்ச அரசு வீட்டுக்கு செல்ல வேண்டும், இந்த அரசு பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த போராட்டங்களை நடத்துகிறார்கள். ஆனால் ஒரு கேள்வி எழுகிறது, இப்போது இருக்கின்ற இந்த அரசு பதவி விலகினால் மாத்திரம் தற்போது இலங்கையில் ஏற்பட்டிருக்கின்ற பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு கண்டுவிட முடியுமா? என்ன மாற்றம் நிகழ்ந்தால் இப்போது அங்கு இருக்கின்ற பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு கிடைக்கும்? உங்களது கருத்து என்ன?
இல்ல, எந்த ஆட்சி வந்தாலும் இந்த நாட்டுக்குள் உள்ளூர் உற்பத்தியை ஊக்குவிக்கப்படாத வரைக்கும் டொலர் பெறுமானம் குறைய வாய்ப்பில்லை. இந்த ஆட்சி என்பது ஊழல் மிக்க ஆட்சி என்பது எல்லா சிங்கள மக்களுக்கும் புரிந்துவிட்டது. எனவே இந்த ஆட்சியை கலைத்துவிட்டு இந்த ஆட்சியை நீக்கிவிட்டு வேறொரு ஆட்சி வந்து உலக நாடுகள் மற்றும் அரபு தேசங்களும் சில ஒப்பந்தங்கள் செய்யலாம், தான தர்மம் கேட்கலாம். முதலாவது இந்த ஆட்சியில் முஸ்லிம்களை சேர்க்கவில்லை. முஸ்லிம்களை சேர்த்திருந்தால் ஒபக்கூடு சாகனங்கள் மூலமாக வெண்ணெய் இறக்குமதி மிக அதிக அளவு செய்திருக்கலாம். இவர்கள் தனி சுவேசத்தை கொண்டு வந்து, தனி இன சுவேசத்தை கொண்டு வந்து ஆட்சியை நடத்தி சென்றால் இந்த நாட்டுக்கு ஏற்பட்டு மிகப்பெரிய நஷ்டம் என்பதை விட மக்களை, வாக்களித்த மக்களை வீதிக்கு கொண்டு வந்து விட்டது. எனவே இந்த ஆட்சியை நீக்கி போர்க்கிரம் இல்லாத குற்றவாளிகள் அல்லாத ஆட்சியாளர்கள் வந்து உலக நாடுகளுடனும் வேர்ல்ட் பேங்க், ஏசியன் டெவலப்மெண்ட் மற்றும் IMF உடன் நேரடியாக அவர்கள் தளமுறங்கி நிதிகளை கொண்டு வந்து இந்த நாட்டுக்குள்ள உள்ளூர் உற்பத்தியையும் அதிகரிக்கின்ற போது படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பஞ்ச நிலைமையை நீக்கி உள்ளூர் விலைவாசியையும் கொஞ்சமாக குறைத்து வெளிநாட்டு பொருட்களையும் ஓரளவு இறக்குமதி செய்து நாட்டை பழைய நிலைக்கு ஒரு JR ஆட்சியின் போது கொண்டு வர முடியும் என்பதை நாங்கள் பார்த்தோம்.
நிறைவாக ஒரு கேள்வி, பலரது மனங்களில் இருக்கின்ற கேள்வி, இப்படியான நிலைமைகள் வருகின்ற போது அரசுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வருகின்ற வழக்கம் பல இடங்களில் நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆனால் இலங்கையில் நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒன்றை கொண்டு வருவதில் ஏன் சிக்கல் இருக்கிறது, அல்லது ஏன் அப்படியான ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை? அதே போன்று இப்படியான நெருக்கடி நிலைமைகளில் இராணுவ ஆட்சியை கைப்பற்றுகின்ற சூழ்நிலைகளை கூட நாங்கள் பார்த்திருக்கிறோம். இலங்கையில் அப்படியான ஒரு நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றனவா? அதை பற்றி விளக்கங்கள்.
பணம் முதலாவது மெயின் காரணம். பணம் உதாரணமாக இப்போது 150 ஆசனங்கள் கொண்ட ஒரு பெரும் ஆட்சி மைந்த கோட்டாபாயின் ஆட்சி. இந்த கோட்டாயின் ஆட்சி இப்பொழுது தரம் இருக்கப்பட்டு சுமார் 115 MPக்கள் மட்டும் இருக்கின்றார்கள். அது ஆட்சியின் சிறுபான்மை என்றாலும் ஆட்சியின் மெஜாரிட்டியே. எனவே இந்த பண ஆசை இல்லாமல் யாரு ஆட்சி ஆளுநர்கள்லாம் இது வெளியே முடியும். இப்பொழுது கூட அவர்கள் பணம் கொடுத்து சுமார் 5 கோடி to 10 கோடி வரையுமான பணம் பத்து வர செய்யப்பட்டு 5 MPக்கள் டெல்லிக்கு வாங்கப்பட்டு இருக்கின்றார்கள். எனவே இந்த பணத்தாசை குறித்து அரசியல்வாதிகள் இல்லாமல் பணத்தை மட்டும் குறிவைக்காமல் மக்கள் நலன் கருதிய எம்பிக்கள் என்கின்ற போது இந்த இம்பீச்மெண்ட் அவ்வளவும் சாத்தியப்படும் என்பதை நாங்கள் திட்ட தெளிவாக சொல்கிறோம். இலங்கையை பொறுத்த வரைக்கும் ராணுவம் இதுவரை முடிவில்லை. இப்படியோ நாடு இப்படியான ஒரு இக்கட்டான நிலைமையில் மீண்டும் ஒரு வயலன்ஸாக மாறுமானால் கோட்டாபய தனியான ஒரு ராணுவ ஆட்சியை கொண்டு வருவதற்கான ஒரு பெரிய அதிக வாய்ப்பு இருக்கின்றது. எல்லாவற்றையும் விட ராணுவ ஆட்சி கொண்டு மலரக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் கோட்டாபயவின் சகபாடிகளே இந்த ஆட்சி இந்த ராணுவத்தில் இருக்கின்றார்கள். ராணுவ பாதுகாப்பு செயலாளர், ராணுவ தலைவர் சபேந்திர, இவர்கள் எல்லாம் வடக்கில் கடமையாற்றியவர். இவர் கோட்டாபய அவர்கள் பாதுகாப்பு செயலாளராக கடமையாற்றிய போது இவர்கள் எல்லாம் அந்த ராணுவத்தின் 43, 44, 47 வரையுமான படையணியின் தலைவர்களாக இருந்தவர்கள். எனவே அவர்கள் இந்த ராணுவ ஆட்சியை கொண்டு வர விரும்பினார். ஆனால் மற்ற ஏனைய நாடுகள், இந்தியா அமெரிக்கா போன்ற நாடுகள் இவர்களை கைப்பற்றி ஒரு ராணுவ ஆட்சிக்கான நகர்வு செய்யப்படுமானால் அதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. அப்படி ஒரு வாய்ப்பு வந்தாலும் கோட்டாபய அணியும் ராணுவ அணியும் உள்ளுக்குள்ளேயே மோதக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இது எதுவானாலும் கோட்டாபய ராணுவ ஆட்சியை கொண்டு வருவதற்கான அதிக வாய்ப்பு இருக்கின்றது.
மிக நன்றி நிலாம்தீன் அவர்களே, பல விடயங்களை தெளிவுபடுத்தினீர்கள். மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நன்றி, வணக்கம்.